நமஸ்காரம். நம்முடைய வாழ்க்கையில் பொழுது போக வேண்டும். வேலைக்கு சென்றபோது வேகமாக போய்த்து ஓய்வு பெறுகிறோம், மெதுவாக நகர்கிறது. ஆணோ பெண்ணோ, வேலைக்கு போறவர்களோ போகாதவர்களோ, எப்படி பொழுதுபோக்க வேண்டும் என்று திருமழிசையாழ்வார் ஒரு பாடலில் கூறுகிறார். நான்முகன் திருவந்தாதி எனும் பிரபந்தம், அதில் 63வது பாசுரம். தரித்திருந்தேனாகவே தாராகணப்போர், விரித்துரைத்த வெண்ணாகத்து உன்னை, தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. நான் போது போக்கினேன். எப்படி? வெண்ணாகத்து உன்னை. ஆதிசேஷனிலே எழுந்தருள் இருக்கும் பாம்பு படுக்கையில் இருக்கும் தேவரீரை திருமாலை தெரிந்து, அப்படின்னா மனதால நினைத்து, எங்கிருப்பார், எப்படி இருப்பார், நமக்குள் எப்படி உரைகிறார், அவருடைய உருவம் எவ்வளவு அழகாக இருக்கும், அவருடைய லீலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று முதல்ல மனதார நினைப்பது, அதுதான் தெரிந்துன்னு சொல்றார். அப்ப எல்லாத்துக்கும் முதல் நம்ம மனதால் பகவானை நினைத்தல். ஆனால் நினைக்கணும்னு சொன்னால் ஏதான் அவரை பத்தி தெரிஞ்சாத்தானே நினைக்க முடியும். அதெல்லாத்தையும் மேல சொல்ல போறார். அப்ப தெரிந்து அவரை அனுசந்தானம் செய்து எழுதி 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 பார்த்து, நாம என்ன படிச்சிருக்கோமோ அதை எழுதி பார்த்தால் நன்னா மனசுல பதியும். நமக்காக நாம நன்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எழுதி பார்த்து வாசித்து, நம்ம முன்னோர்கள்லாம் என்னென்ன எழுதியிருப்பார்களோ அது புராண காலத்திலிருந்து அவற்றை படித்து பார்த்து வாசித்துங்கிறது தனியாத்தான் பண்ணணுங்கிறது இல்லை. இன்னொருத்தர் கூட இருந்தால் அவரோட சேர்ந்தும் வாசிக்கலாம். அடுத்தது கேட்டு, நல்லார் ஒருத்தர் வல்லார், அவர் பண்ணுகிற உபதேசங்களை காதார கேட்டு, வணங்கி வழிபட்டு நாம் பகவான நினைக்கலாம், எழுதி பார்க்கலாம், வாசிக்கலாம், கேட்கலாம். ஆனால் மனதிலும் உடம்பிலும் வணக்கம் இல்லாமல் பணிவு இல்லாமல் செய்தால் இது எடுவும் எடுபடாது. அதனாலதான் வணங்கின்னு போடுறார். அப்ப பகவான வணங்கின்னு ஒரு அர்த்தம், நமக்கு மனசில் வணக்கம் இருக்கணும், பணிவு இருக்கணும். வணங்கி வழிபட்டு பூசித்து, வணங்குதல் வழிபடுதல் பூசித்தல் எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் பூஜை தானேன்னு தோணும். அப்படி அல்ல. மனம், மொழி, மெய் என்கிற மூன்று கரணங்களாலும் பகவானை வணங்க வேண்டும். அதனாலதான் மூணு சொற்களை இடுகிறார், வணங்கி வழிபட்டும் பூசித்தும். மனதால வணக்கம் இருக்கணும், கைகளாலே வழிபாடு செய்யணும், வாயார நாமங்களை சொல்லி பூசிக்கணும். அதனால இந்த மூணையும் சொல்லிட்டார். இதெல்லாத்தையும் பண்ணிக்கொண்டு பொழுதுபோக்கினேன். அப்ப மனதார நினைத்தல், எழுதி பார்த்தல், வாசித்து பார்த்தல், கேட்டு பார்த்தல், வணங்குதல் வழிபடுதல் பூசித்தல், ஏழு சொல்லியிருக்கார் ஆழ்வார். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாத்தையும் நாம பண்றோமா? எதை எதை எவ்வளவு நிறையா பண்றோம், குறைச்சலா பண்றோம்? இதுல நாம இனிமே ரொம்ப எழுத வேண்டியது இல்லை. ஏற்கனவே நிறைய ஸ்கிரிப்சர்ஸ், நிறைய புத்தகங்கள், நிறைய எழுத்துகள் உள்ளன. இன்னும் எழுதணும், இன்னும் எழுதணும்னு சொல்லியிருந்தால் எழுதிட்டே இருப்போம். அப்புறம் படிக்கிறது எப்போ, படித்தபடி நடக்கிறது எப்போ? சரி, அப்ப எழுதுறதை நிறுத்திட்டோம்னால் இலக்கியமோ சரி ஆன்மீகமோ சரி வளராதே, எழுத வேண்டாமோன்னு தோணும். வாஸ்தவம். ஆனால் அது எப்படி எழுத வேண்டும்னால், நாம தோன்றதை எழுதவே வேண்டாம், அது அவ்வளவா பொருத்தமாக வராது. ஏன்னா நம்ம ஒன்றும் நிறைய படிச்சிருக்குல, இங்கே இப்படி எழுதினால் ஒருவேளை இன்னொரு இடத்துல இதோட முரண்படுமா, அவ்வளோலாம் நமக்கு யோசிக்க தெரியாது இல்லையா. அதனால் மொத்தமாக பார்த்து படிச்சிருக்கிற நம்முடைய முன்னோர்கள் ஒரு 200 வருஷத்துக்கான அந்த எழுத்து முற்பட்டிருக்கணும்னு வச்சுங்க. அதை போல இருக்கிறதை அடிப்படையாக கொண்டு மொழிபெயர்ப்பு பண்ணலாம், எளிமைப்படுத்தி எழுதலாம், நம்முடைய சொந்த சரக்கு அப்படின்னு எத்தையும் உள்ள புகுத்தாமல், இது என் அபிப்பிராயம் அப்படின்னு புகுத்தாமல், அன்னைக்கு என்ன எழுதியிருக்கார்களோ அந்த விஷயத்த நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம் என்கிறதோட நிறுத்திக்கணும். அதனாலே நாம ஒன்று எழுதணும், நாம ஒரு இன்டர்பிரேட் பண்ண போறோம், அது அவசியமே இல்லை. நம்முடைய சனாதன தர்மத்தில், ஹிந்து தர்மத்தில் எல்லா அர்த்தங்களும், இன்டர்பிரிட்டேஷனும், ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸும் எல்லாமே ஏற்கனவே உள்ளன. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப லட்சக்கணக்கான வருஷங்கள் பழமையான மதம். அதனால இனிமே இதில் ஒன்று உருவாக்கணும் என்கிற தேவையே இல்லை. ஒரு கோணத்தில் பார்த்தா அது கொஞ்சம் போர் அடிக்குமோ என்று கூட தோணும். ஏன்னா இது இனிமே வளர்றதுக்கே ஒன்றும் இல்லை, எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு, எல்லா புத்தகங்களும் இருக்கின்றன. வாஸ்தவம் அதுதான் அதில் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டே, எல்லாத்துக்குமே பதில் இருக்கே, நாம கடைபிடிக்க வேண்டியதுதான் பாக்கி. அப்போ அதனால நாம எழுதுறத குறைச்சிப்போம், நாம படிக்கிறத ஜாஸ்தியாக்கிப்போம், அதை பத்தி நினைக்கிறத இன்னும் அதிகமாக்கிப்போம். எல்லாத்த விட வணங்குதல், வழிபடுதல், பூசித்தல் அதை இன்னும் அதிகமாக்கணும். ஆனா இதுல ஒன்னே ஒன்னு மட்டும் ஆழ்வார் பிரிச்சு வச்சிருக்கார், தெரிந்து எழுதி வாசித்து கேட்டு வணங்கி வழிபட்டு பூசித்து. இதை போலத்தான் நான் பொழுதுபோக்கினேன். ஆனால் இதில் ஒன்றும் டிபேட்டோ ஆர்கியூமெண்ட்டோ ஒன்றும் இல்லை, இது ஒரு பொழுதுபோக்கு. அப்படின்னா இந்த பொழுதை நாம் முக்தி அடைகிற வரைக்கும் இந்த லோகத்தில் இருக்க போகிறோம், நல்ல பொழுதாக போக்க வேண்டும், அதற்காகத்தான் செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வணங்கின்னு வச்சிருக்கார், அந்த வணங்குதல் இது எல்லாத்தோடையும் சேரணப்போ. நாம் பகவானை பற்றி நினைக்கும் போதும் வணக்கத்தோடு நினைக்கணும், ஏதோ கொஞ்சம் எழுதி பார்த்தால் வணக்கத்தோடு எழுதணும், வாசிக்கும் போது வணக்கத்தோடு வாசிக்கணும், கேட்கும் போது அதில் ஈடுபாட்டோட வணக்கத்தோடு கேட்கணும், வழிபடும் போது பூசிக்கும் போது நிச்சயமாக வணக்கம் வேணும். இதில் சில சமயம் நான் பார்க்குறச்சே நிறைய எழுது எழுது எழுதுன்னு எழுதுவார்கள், என்ன எழுதியிருக்காள்னு பார்த்தால் நான் இதை பற்றி இப்படி நினைக்கிறேன், நான் அதை பற்றி அப்படி நினைக்கிறேன். அதுவும் இந்த சோஷியல் மீடியா வந்தப்பன்னு இருக்கு பாருங்க, நிறைய எழுதுகிறார்கள், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி நம்ம கருத்தை சொல்றதுக்கு இவ்வளவு பொறுமையாக எழுதுறதுக்கு தோணுமா? பெரியோர்களுடைய கருத்தை கேட்பதற்கு நாம் இருக்கிறோம், அதுவே நிறையா இருக்கே. அதை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டுனா நான் என் கருத்தை பற்றி சொல்ல வரணும். இப்போ இன்னொன்று, நான் எதான புதுசாக கண்டுபிடிக்கணும்னா தானே என் கருத்தை சொல்லணும். அதனால் இதை பற்றி நான் இதை கருதுகிறேன்னு பக்கம் பக்கமாக எழுத வேண்டாம். நம்ம பெரியவர்கள்லாம் சுருக்கமாக தான் எழுதியிருக்கா, நிறைய நூல்கள் உள்ளன. ஆனால் ஒவ்வொரு நூலும் அப்படியே 1000 பக்கம் 2000 பக்கம் அப்படிலாம் இல்லை, நிறைய புத்தகங்கள் 300 பக்கத்துக்கு குறைவு தான். அப்போ ஒரு புத்தகத்தை எடுப்போம், வாசிப்போம், அதன்படி பண்ணுவோம். இல்லையே கீதைன்னா 700 ஸ்லோகம் இருக்கேன்னால் இந்த ஸ்லோகம் இதை போல சொல்றதுன்னு எனக்கு தோன்றது, என்ன பண்ணிடுவா? சங்கர பாஷ்யம், ராமானுஜ பாஷ்யம், மத்வ பாஷ்யம் இதெல்லாத்தையும் முதல் 10 ஸ்லோகம் 100 ஸ்லோகம் படிச்சு பார்ப்பார்கள். அந்த மாதிரி நம்மால் இருக்க முடியுமா? நான் இருக்கிற சொகுசு வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமா? அவரெல்லாம் ரொம்ப வைராக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்றாரே அப்படின்னு மனசு கொஞ்சம் தோணும். அதனால அந்த புஸ்தத்தை மூடிடுவோம், மூடிட்டு ஆனா பகவான் கீதை சொல்லியிருக்காரோ இல்லையோ அதன்பால் நம்ம மனசு போயிட்டு இருக்கும், அது நானும் கீதை படிச்சேன்னு சொல்ல தோணி அந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் ஒரு 100 ஸ்லோகத்தை படிச்சு வச்சிருக்கோமோ இல்லையோ அதன் அடிப்படையில் நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேனோ அதையும் கலந்து இப்படித்தான் கீதை சொல்றது அப்படிங்கிறப்பல எழுத ஆரம்பிச்சிருவேன். அதெல்லாம் தயவு செய்து வேண்டவே வேண்டாம். அதுவும் நாம இப்ப இந்த எண்பணி ஃபோரம்ல இருக்கோம் பாருங்க, இதுல யார் அங்கத்தினர்களா இருக்கீர்களோ உங்க எல்லாரிடத்திலையும் வேண்டுகோள், என்ன கேள்வி நீங்க கேட்டாலும், என்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும், எல்லாத்துக்கும் நம்ம முன்னோர்கள் எழுதின புஸ்தகத்தின் அடிப்படையில் தான் பதில் கூறப்படும். இதுல என் அபிப்பிராயம் அப்படின்னு புகுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி என் தகப்பனார் சொல்லுவார், இது என்ன என் அபிப்பிராயம், நான் ஒரு அபிப்பிராயம் சொன்னதே தப்பா தான் சொல்லுவேன், பெரியோர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதைத்தான் நாம் கேட்க வேண்டும். அதற்கே வாழ்நாளே போதாதே. ராமானுஜர் தான் ஸ்ரீபாஷ்யம் எழுத ஆரம்பிக்கச்சே நாம் புதுசாக எதுவுமே எழுத வரல, எல்லாத்தையும் வியாசரும் போதாயனரும் எழுதிவிட்டார்கள், நாம் பிற்பட்டவர்களுக்காக எளிமைப்படுத்தி மட்டும் கொடுக்குறேன், நான் எதுவும் புது கருத்து சொல்லவே போகிறதில்லைங்கிறார். அப்போ ரொம்ப பெரிய மகான்கள்லாம் தங்க கருத்துன்னு எதுவும் இல்லைங்கிறார். அதுக்கப்புறம் நாம் எதுக்கு போய் வீணாக மூக்கொடைச்சிக்கணுமா சொல்லுங்க. அதனால் இது என்ன அபிப்பிராயம், ஏதானு ஒன்று கேட்டோம்னா அதை நம்ம முன்னோர்கள் என்ன அர்த்தம் சொல்லியிருக்காளோ, இப்படி தேசிகன் சொல்லுவார், இப்படி பிள்ளலோகாச்சாரர் சொல்லுவார், இப்படி மனவாளர்கள் சொல்லுவார், இந்த மாதிரி சங்கரர் சொல்றார், மத்வர் சொல்றாருனால் அப்படியே மனசில் வாங்கிக்குங்க, அதை அப்படியே நாம் கடைப்பிடிக்க போகணும், எவ்வளவு முடியுமோ கடைப்பிடிப்போம். ஆனால் ஒருவேளை இவர்கள்லாம் இப்படி சொல்லியிருக்கார்களே, இந்த ஸ்லோகத்துக்கு இப்படித்தான் அர்த்தம் இருந்து, ஒருவேளை இவர்கள்லாம் அந்த கோணமே தெரியாத போயிருப்பார்களோ என்று மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. பெரியவர்களுக்கு தெரிந்து ஞாபகம் வராத ஏதோ ஒன்றும் இனிமே நமக்கு தோணிட போகிறது, அந்த எண்ணத்தையே விட்டு விடுங்கள் அப்படின்னு ஒன்று தோணாது. அதனால் புதுசே வேண்டாம். நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் பணிவோடு இருக்கணும், பணிவோடு இருக்கணும்னா பணிவோடு இருக்கணும். நம்ம பணிவை பற்றி 10 பக்கம் எழுத வேண்டிய தேவையே இல்லை. இப்போ பணிவுன்னு சொன்னால் நம்ம மன அடங்கணும், உடல் அடங்கணும், கைகால் அடங்கணும், பெரியவர்களிடத்தில் அடக்கமாக இருக்கணும், அவ்வளவுதானே. பல விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக கிறிஸ்பாக ஒரு வரியில் தான் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் இழுத்து இழுத்து ஏதோ பண்ண போகிறோம்னாலே அதை நம்ம டிவியேட் பண்ணிட போகிறோம், அப்போ அதன்படிக்கு இருக்க போகிறோமானே சந்தேகம் வந்துடும். அதனால் இந்த அடிப்படை கருத்துக்களை திருமூர்த்தி ஆழ்வார் சொல்லியிருக்கிற வழியில் நினைவில் கொள்க.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.